والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நீயத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விளக்கியவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஹுத்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பின்னுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, முன்னால் உள்ள இடங்களை நிரப்பிக்கோங்க. முன்னுக்கு இடம் இருக்குது, நாங்கள் எங்களோட இடைவெளியை விட்டு பின்னால் உட்கார்ந்துட்டு இருப்போம்டா. பின்னால் வாரவங்க முன்னால் உள்ள இடத்த பார்த்து எங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு உட்கார்றதுக்கு எங்களை தாண்டி போவாங்க. எங்களை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் எங்களோட தோல் புயம் இருக்குது, அதை ஒரு மனிதர் தாண்டி முன்னுக்கு போவாராக இருந்தா. ஹதீஸில் வந்திருக்குது, முஸ்னத் அஹமதில், பஸ்தாரில், பைஹக்கியில் கடினமான எச்சரிக்கை. ஒரு மனிதர் உட்கார்ந்துட்டீங்கிறாரு, அந்த மனிதருக்கு முன்னால் ஒரு இடம் ஒன்று இருக்குது, பின்னால் வார மனிதர் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த முன்னால் உட்கார்ந்துருக்கிற மனிதரை தாண்டி போகிறாரு. என்னால் அவர் முன்னுக்கு போகாமல் பின்னுக்கே உட்கார்ந்துட்டீங்கிறாரு, பின்னால் வாரவர் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஆசையில் உட்கார்ந்துருக்கிறவருடைய தோல்புயத்தை தாண்டாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே முன்னுக்கு போகாம அந்த மனிதர் நரகவாதி அப்படின்னா. அந்த அளவு தூரத்துக்கு எச்சரிக்கை. ஒரு ஜும்மாட ஹுத்பாக்கு வந்திருக்கிறோம் அல்லது தீனுடைய மஜ்மால நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்டா, முன்னுக்கு எங்களோட இடத்தை நிரப்பி நாங்கள் உட்காரக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கி போடுவோம். என்றால் தீன் அப்படின்னா அல்லாஹ் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்த தாரத்துக்கு தான் தீனை தந்திக்கிறான். நாங்கள் கணக்கில்லாமல் பள்ளியில் வந்தால் எங்கேயாவது ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு சோரில் சாஞ்சு கொண்டு ஏனோ தவனோ வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படின்னு இருந்தால் ஹதீஸே குதுசியில் வருது, ஒரு மனிதர் வந்தார் கணக்கில்லாமல் பின்னால் உட்கார்ந்தார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அந்த மனிதனை ஏறிட்டும் பார்க்க மாட்டார். அவட பாட்டில் பின்னுக்கு வந்து உட்கார்ந்தார், எழுப்பி போயிட்டார். அவட பாட்டில் யார் நெருக்கமாக பேணுதலாக தீன் அப்படின்ற முக்கியத்துவத்தை கொடுத்து முன்னுக்காகி உட்கார்வார்களோ அல்லாஹ் அவர்களை அணைத்துக் கொள்வதாக ஹதீஸே குதுசியில் வருது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட புனிதமான தீன மார்க்கத்தை ஷரியத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு அருள் இருக்கின்றான். முற்றுமுழுதும் புனிதமான அந்த தீனை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வாரதின் மூலமாக அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய உலகத்துல தாரதாக வாக்களித்து இருக்கிறான். கஷ்டம், பிரச்சனை, துன்பம், மனசுல சங்கடம்,
எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. அப்படியான சிரமமான வாழ்க்கைய அல்லாஹ் எங்களுக்கு தரல. அல்லாஹ் தந்தது எல்லாமே சந்தோஷமான நிம்மதியான ராகத்தான ஆரோக்கியமான வாழ்க்கை தான். சஹாபாக்கள் எப்ப அவங்க தவறான நிலைமையில இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தார்களோ நரகத்துடைய விளிம்புல இருந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அலா ஷஃபா உப்ரத்தின் மினன்னார், நரகத்துடைய விளிம்புல இருந்தார்கள். ஆனா இந்த மார்க்கத்தை இந்த தீன தண்ட மார்க்கமாக தண்ட தீனாக வாழ்க்கையாக எப்ப மாத்தி கொண்டார்களோ அல்லாஹ் எப்படி மாத்தி காட்டினான் அப்படின்னு சொன்னா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழக்கூடிய அந்த நிலைமையை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்தான். சஹாபி பள்ளியில படுத்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தட்டுறாங்க, எழுப்பி உட்கார்ந்துட்டாரு, கேக்குறாங்க கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸ், ஹாரிஸே எழுப்பி நீங்க இப்ப எப்படி நீங்க காலை அடைந்திருக்கிறீங்க, உங்களோட சிந்தனை எப்படி, உங்களோட உள்ளம் எப்படி இருக்குது சொல்லுங்களே. ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு உண்மையான முஃமினாக காலையை அடைந்திருக்கின்றேன். காலையில எலும்பத்திலே கடனை கொடுக்கணும், செக் பாஸ் ஆகும், அந்த பிரச்சனை, வைஃபிட நோய் பிரச்சனை, புள்ளிட நோய் பிரச்சனை, நிம்மதியில்லாத நிலைமை, எலும்பத்திலே ஆயிரக்கணக்கான யோசனைகளோட எலும்புறது, இந்த நிலைமை சஹாபாக்களுக்கு இருக்கல்ல. எலும்பி முஃமினான முறையில காலை அடைந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹாரிஸா நீங்க என்ன சொல்றீங்க, ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கிறது, நீங்க சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்குரிய யதார்த்தம் என்ன, உண்மையான நிலைமை என்ன சொல்லுங்களே, விலாவாரியாக விவரமாக இதனை விளங்கப்படுத்துங்களே. அதற்கு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் காலையில இப்ப எழும்புகின்றேன், என்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், நான் பகற்பொழுதெல்லாம் நோன்பு வைக்கின்றேன், இரவெல்லாம் நின்று தொழுகின்றேன், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு காட்சி தோன்றிக் கொண்டிருக்கின்றது, சொர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவரை சந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டு சந்தோஷமான முறையில மகிழ்ச்சியான முறையில மங்களகரமாக இருப்பதை பார்த்து கொண்டிருப்பதை போன்று நான் ஃபீல் பண்ணுகின்றேன். இன்னொரு புறத்திலே நரகவாதிகள் ஒருவருக்கொருவர் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு நாய்களை போன்று கூட்டணித்துக் கொண்டு குலைத்துக் கொண்டு இருப்பதை போன்றும் நிம்மதியை அற்று சந்தோஷத்தை இழந்து கதறிக்கொண்டிருப்பதை ஒரு புறத்திலே பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்கின்றது, நான் படைத்த ரப்புடைய தொடர்பிலே இருக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், பக்கத்தில் இருந்த சஹாபாக்களை பார்த்து இந்த மனிதரை பாருங்கள், அல்லாஹ் இவருடைய உள்ளத்திலே பிரகாசத்தை உண்டாக்கிவிட்டான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்துல எந்த டிகிரியும் இல்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, எந்த காசும் இல்லை, எந்த வீடும் இல்லை, வாகன வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிம்பிளிசிட்டி சாதாரண வாழ்க்கை. அல்லாஹ் உள்ளத்துல எப்படிப்பட்ட பிரகாசத்தை உண்டாக்கிருக்கிறான். அந்த ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி துவா செய்யுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த ஹாரிஸாவுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக, அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு ஷஹீதாகிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க. அதுக்கு பின்னால பல நாட்களுக்கு பின்னால சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ஹஜ்ரத் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹாட நிலைமை எப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஏலான் பண்றாங்க, ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, மக்களே குதிரை வீரர்களே தயாராகுங்கள், ஜிஹாதுக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடுவதற்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல குதிரையில முதல்ல ஏறின மனிதர் ஹஜ்ரத் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு.
அது மாத்திரமல்ல, யுத்த களத்துல போயிட்டு முதல் முதல்ல ஷஹீதாக்கப்பட்ட மனிதராக நாங்க ஹாரிசாவை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. உலகத்துல கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை ஒவ்வொரு சஹாபியையும் நீங்க எடுத்துட்டு பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சாப்பிட விட எனக்கு சொர்க்கம் முன்னால என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால போறாங்க, கத்திய வாழை எடுத்து கழுத்துல வைக்கிறாங்க. அந்த நேரத்துல புஸ்து ரப்பில் கஅபா, இந்த கஅபாவின் மீது, இந்த கஅபாவினுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். சஹாபி சொல்றாரு, என்ன வெற்றி? உலக வாழ்க்கையிலிருந்து சொர்க்க வாழ்க்கையை அடைய போகின்றேன். நிம்மதியான நிலைமை, சந்தோஷமான நிலைமை, சஞ்சலம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு போனா மனைவியால சந்தோஷம், குழந்தைகளை பார்த்தா குழந்தைகளால சந்தோஷம், பஜாருக்கு வந்தா பஜார்ல சந்தோஷம், நிம்மதியான சந்தோஷமான. எத்தனை தூரத்துக்கு அல்லாஹ் நிம்மதியான நிலைமையையும் ஆரோக்கியமான நிலைமையையும் செல்வத்தையும் கொடுத்தான் அப்படின்னா, ஹதீஸ்ல வருது சஹாபாக்கள் பயப்பட்டாங்க, நாங்க எங்களோட ரப்ப வணங்கி கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய ரப்பு எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களை பொருந்தி கொண்டு உலகத்திலேயே நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பிரதி உபகாரத்தை, பிரதி பலிப்பை இங்கே தந்து விட்டானோ, வீடுகளுக்கு முன்னால செல்வங்கள் குமிந்திருக்கின்றது, வீட்டுக்கு முன்னால எல்லா விதமான பொருட்களும், குடும்பத்திலையும் நிம்மதி, மனைவியாலையும் நிம்மதி, குழந்தைகளாலும் நிம்மதி, பொருளாதாரத்திலும் நிம்மதி, சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கண்ணால பார்த்து வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு கூட்டம் தான் சஹாபாக்களுடைய கூட்டம். எங்கிருந்தார்கள்? அல்லாஹ் எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தான்? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, முழு வரலாறையும் படித்து பாருங்கள். வெறுமனே உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தால அல்லது படிப்பால, அறிவால, திறமையால இருக்கக்கூடிய அவர்களுடைய மெட்டீரியலால அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தானா, சந்தோஷத்தை கொடுத்தானா? சஹாபாக்கள்கிட்ட இருந்த பொருளை விட, சஹாபாக்கள்கிட்ட இருந்த அறிவை விட, சஹாபாக்கள்கிட்ட இருந்த சொத்து செல்வங்கள், அந்த அதிகாரங்கள், அந்த அனைத்தையும் விட அந்த நேரத்தில் இருந்த குறைசி காவிரத்தில எல்லா சக்திகளும், எல்லா அறிவும், எல்லா திறமையும், எல்லா பொருளும் கைகள்ல இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுக்குநூறாக ஆக்கினான், நிம்மதியில்லாத வாழ்க்கையை கொடுத்தான், சந்தோஷம் இல்லாத நிலைமையை ஏற்படுத்தினான். எங்கு போனாலும் பிரச்சனையுடைய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. இனிமான சோதரர்களே, காரணம் என்ன? தீன் வாழ்க்கையில இருக்கல்ல, அல்லாஹ்ட பயம் இருக்கல்ல, தக்வா இருக்கல்ல, பேணுதல் இருக்கல்ல, அனைத்திலும் நினைச்ச மாதிரி, உள்ளம் விரும்புற மாதிரி, ஏனோ தானோ வாழ்க்கை போகுது, நாங்களும் வாழ்வோம், எங்களுடைய மனோ இச்ச பிரகாரம், வியாபாரத்துல மனோ இச்ச, குடும்பத்துல மனோ இச்ச, அங்கல தொடர்புகள்ல அனைத்திலையுமே மனோ இச்சை அங்கு மேலோங்கி கடந்ததின் காரணமாக வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத ஒரு நிலைமை அல்லாஹ் உண்டாக்கி காட்டினான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு பாருங்க என்னோட நிலைமை, எல்லாரும் முஸ்லீம்கள் நிம்மதியற்று சந்தோஷம் இல்லாம, குடும்பத்துக்குள்ளால பிரச்சனை, இன்றைக்கு வைஃபால பிரச்சனை. ஒரு வாலிபர் இரவு நேரத்துல இருக்கிறாரு, வெளியில உட்கார்ந்து கொண்டு நான் போய்கொண்டு இருக்கிறேன். அந்த வாலிபரிடத்துல கேட்டேன், ஒரு மணி ஆகுது ராஜா, நான் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போய்கொண்டு இருக்கிறேன், நீங்க ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஹசரத், வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. ஹசரத், வீட்டுக்கு போனா மனைவியால ஒரே பிரச்சனை, ஒரே என்னமாலும் சொல்லி கொண்டிருப்பா. இன்னொரு மனிதர் சொல்றாரு, ஹசரத் வீட்டுக்கு போறாண்டா நரகத்துக்கு போற மாதிரி இருக்கு. ஹசரத், ஒரு ஆள் சொல்றாரு, புள்ளைகள் மட்டும் வீட்டுல இல்லைண்டா வீட்டு பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டேன். ஹசரத், அவ்வளவு வெறுப்பாயிருக்குது வீட்டுக்கு போறது. காரணம் என்ன? இன்னைக்கு நிம்மதி இல்லை. இன்னைக்கு பாருங்க, நாங்க இன்னைக்கு எங்களோட ஒவ்வொரு நிலைமையும் எடுத்து பாருங்க, எங்களோட பிசினஸ் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன நாங்க கொடுக்கல் வாங்கல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, வட்டியில மாட்டிப்பட்டு, கடன்ல மாட்டிப்பட்டு, முகங்களை பாருங்க, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏனோ தானோ வாழ்றோ. செலவங்க என்ன தெரியுமா சொல்றது, அதர கட்டின பிறைய அடிக்கோணும், வேற என்ன செய்ய, வேற வழி ஒன்று இல்லை, இப்படித்தான் வாழ்க்கை போக வேண்டி இருக்கக்கூடிய நிலைமை.
இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை நோக்கி இன்றைக்கு நட சமுதாயம். இன்னொரு சைடு எடுத்து பாருங்க, நோயாளிகள், விதவிதமான நோயாளிகள், பயங்கரமான நோய்கள்ல இன்றைக்கு பீடிக்கப்பட்டு யாரை பார்த்தாலும் சுகர் பேஷண்ட், அல்ல கொலஸ்ட்ரால்ன்றது, அல்லது பிளட் பிரஷர்ன்றது, அப்படி இல்லைன்ற ஸ்டமக் டிசீசஸ், அல்லது தலையில பிரச்சனை, மூட்டு வருத்தம், யாரை பார்த்தாலும் டேப்லெட்டோட, யாரை பார்த்தாலும் இன்றைக்கு நோயாளிகளாக. ஒரு அந்நிய மனிதன் அவன் சொல்றான், தவத்தகட ருபியல் ஹயசிய கம்பகரோத் மகத்தியா துன்சிய பேத்தோல்ட்டதுன்னா நிம்மதியில்ல. என்னட முஸ்லீம் சொல்றாரு, நாலு நாளுக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணணும், மதுரை நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போனா அங்க ஒத்தர சந்திச்ச நேரத்தில் அவர் சொல்றாரு, அவரத நோய்க்கு ஒரு நாளைக்கு டேப்லெட் விலை 2000 ரூபாயா. நிம்மதி இல்ல, எங்கிருந்து எடுக்கிறது? இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்துல, அவ்வளோ வறுமையில, கடனை கட்டி கொள்றதுக்கு இயலாது, கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இயலாது, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு இன்றைக்கு இன்றைக்கு வார போன் கோல்ஸ்ல ரிசீவ் பண்றதுக்கு இயலாது, என்ன கடன்ல மாட்டிக்கொண்டு வீட்டுக்கு போனா குழந்தைகளோட உட்கார்ந்து பேசுறதுக்கு இயலாது, குழந்தைகளோட விளையாட இயலாது, மனைவியோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுறதுக்கு இயலாது. விதவிதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இன்னைக்கு நாங்க பிரச்சனையில மாட்டிப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மிக தெளிவா சொல்றான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்னாஸ். இந்த பூமிக்கு மேலால கடல்ல பூமியில உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு துன்பமா, நீங்க உங்களோட கரங்களால மனிதர்கள் அவர்களுடைய கரங்களின் மூலமாகவே உண்டாக்கி கொண்டவைகள். எங்களோட கரங்கள், நாங்க செய்த தவறு, நாங்க செய்த பாவம், நாங்க செய்த மோசடி எங்களோட வாழ்க்கையில சோதனையாக வந்து நின்றிருக்கிறது. நிம்மதியை குலைக்கக்கூடியதாக, சந்தோஷத்தை பறிக்கக்கூடியதாக எங்களுக்கு முன்னால வந்து இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலையை நாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா அசாபக்கும் மின் முசீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா, கஷ்டம்டா, வீட்டுக்குள்ள வறுமைண்டா, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைண்டா, நீங்க வெளியில தேடிக்கொண்டிருக்கவா நம் பிரச்சனைக்குரிய சொல்யூஷன், நீங்க உங்களோட வாழ்க்கைய பாருங்க. உங்களோட வீட்டுல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் நீங்க செய்யற பாவம் தான். ஆனா உன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் அதுக்கு அடுத்த சொல்றான், நிறைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறான், எல்லா பாவங்களுக்காக வேண்டியும் எங்களை சோதிக்கல, அதிகமான பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறான். ஆனா எங்களோட பிரச்சனைக்கு காரணம் நாங்க செய்த தவறு தான். நீங்க அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லி காட்டுறான், நீங்க உங்களோட திறமைகளை, உங்களோட அறிவை, உங்களோட டேலண்ட நீங்க நம்பி உலகத்துல ஏமாந்து கொண்டு இருக்காதீங்க. இன்னைக்கு பாருங்க, பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு என்ன தெரியுமா சொல்யூஷன், பேங்க்ல போயிட்டு வட்டி எடுக்கிறது, கடன் வாங்குறது. நாங்க இன்றைக்கு நினைக்கிறது என்னண்டா, என்னோட புள்ள படிச்சு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு வந்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், என்னோட புள்ள வெளிநாட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியா வாழும். நாங்க ஒவ்வொருத்தரும் நிம்மதிய சந்தோஷத்தை எங்க தெரியுமா தேடிக்கொண்டிருக்கிறேன், எங்களோட மெட்டீரியல்ல பொருளாதாரத்துல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அல்ல, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த கூட்டத்தினர் இருக்கிறாங்களே இவங்களும் இதே நிலைமையில தான் இருந்தாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சமூத் ஆத் சமூத் கூட்டத்தினரை நீங்க பாருங்க, எப்படிப்பட்ட திறமை, எப்படிப்பட்ட டேலண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சாதாரண மக்கள் அல்ல, எங்களை மாதிரி அல்ல, எல்லா திறமையும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களோட கைகளாலேயே மலைகளை குடைந்து அதுக்குள்ளால வாழுவாங்க. கையால பாத்தில்ல வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை, அவங்களோட கைகளாலேயே அந்த அளவு தூரத்துக்கு திறமைய அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஆத் கூட்டத்தினருக்கு அனுப்புறாங்க, மக்களே நீங்க தவறுல இருக்கிறீங்க, நீங்க தவறு செய்யறீங்க, நீங்க அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறீங்க, நீங்க இதுல இருந்து வெளியில வாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அந்த நேரத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கொள்றோம், நீங்க உங்களோட வேலையை போயிட்டு பாருங்க, அல்லாஹ்வோட தண்டனையா வரத்துல நாங்க பார்த்துக்கொள்றோமே. எப்படி தைரியமாக அல்லாஹ்வோட முற்ற அளவுக்கு அவங்களோட நிலைமை வந்திருக்கின்றா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், கத்தபத் ஆத், ஆத் கூட்டத்தினர் பொய்ப்பித்தார்கள். நபி போய் அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர்களை பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள், கைப்பக்கான அசாபி, என்னுடைய தண்டனை அவர்களுக்கு எவ்வாறு வந்தது, எச்சரிக்கை எவ்வாறு வந்தது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமாக அல்லாஹ் வெளியாக்கின சத்தம், அந்த மக்கள் எப்படிப்பட்ட நிலைமைண்டா, தப்பி போட்ட வைக்கோல்களை போன்று ஆகிவிட்டார்கள். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். பொடியின ஸ்ட்ரென்த், சக்தி யாரும் இல்ல அப்படின்ற அந்த மனோநிலைமையில இருந்தார்கள். அல்லாஹ் சுக்கு நூறாக்கி போட்டு காட்டினார். சமூத் கூட்டத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், எச்சரிக்கை வந்த நேரத்தில் சமூத் கூட்டத்தினர், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நாங்க பார்த்துக்கொள்றோம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போயிட்டு அட்வைஸ் பண்றாங்க, கேட்கறதுக்கு தயார் இல்ல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றான், பக்கத்துல இருக்கிற டஸ்பின போல அவங்க ஆகிட்டாங்க. சுக்கு நூறாக, எப்படி தைரியம், எப்படி பலம், எப்படி சக்தி, எல்லா சக்தியும் சுக்கு நூறாக போய்விட்டது. இனிமான அன்பார்ந்த சகோதரர்ல, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வரலாறு எல்லாம் பாதுகாத்து எங்களுக்கு சொல்றான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கூட்டத்தினர் கணக்கெடுக்கல்ல, பேச்ச மதிக்கல்ல, அல்லாஹ் எப்படி தண்டனையை கொடுத்தார். ஹஜ்ரத் ஹுசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதார்ல போயிட்டு மக்களிடத்துல சொல்றாங்க, நீங்க பதார்ல இருக்கிறீங்க, ஹராமான தொழில் செய்ய வானம், வட்டியில ஈடுபட வானம், அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் பயந்துக்கோங்க. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க பசார்ல, நீங்க என்ன எங்களுக்கு அட்வைஸ் பண்ணவார, நீங்க உங்களோட டெம்பிள்ல போய்க்கிறீங்க, உங்களோட மஹபத், நீங்க வணக்கம் புரியுற இடத்துல போயிட்டு நீங்க இருங்க, பசார நாங்க பார்த்துக்கொள்வோம், என்னோட பசார்ல வந்து நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இன்றைக்கு உலமாக்கள் மிம்பர்ல இருந்து சொல்லத்திலே எப்படி தெரியுமா நினைக்கிற, இவர் சொல்லுவாரு, அவருக்கு என்ன தெரியும், பஜார்ல வந்து பார்த்தா தெரியும், பிராக்டிக்கல் ஸ்டைல் என்னாண்டு, பஜார்ல ஹராம் இல்லாம செய்யலா, வட்டி இல்லாம செய்ய இயலாது, அதெல்லாம் பஜார்ல நடக்கும், நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதே பேட்டர்ன்ல, இதே ஸ்டைல்ல ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கிண்டல் பண்ணினாங்க. இதே மாதிரி தான் அந்த கூட்டத்தினர் சொன்னாங்க, என்னோட கரண்ட் பில், என்னோட தண்ணி பில், நாங்க செய்யற என்னோட கூலி ஆளுக்கு நாங்க கூலி கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது, ஹலாலா ஹலாலான அதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு பிசினஸ் எல்லாம் செய்ய இயலாது, பேங்க் தொடர்பு இல்லாம எங்களுக்கு பேங்க் இல்லாம வியாபாரம் செய்ய இயலாது, ஹராம் ஹலால் எல்லாம் பேசினா எப்படி நாங்க வாழ்றது. இன்னைக்கு பாருங்க, என்னோட சகோதரர்கள், சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கு தீன்தாரி என்ற பெயரில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் சொல்லுகிறாங்க, முன்சப்ல நின்று சொல்லுகிறாங்க, ஆனா வட்டியோட ஹராத்தோட அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய நிலைமையில இன்றைக்கு நிலைமையை அமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இனியமான சகோதரர்களே, அல்லாஹ் அன்றைக்கு உதய் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்க போயிட்டு எச்சரிக்கை செய்யற நேரத்தில் அவர்கள் அந்த சமுதாயம் கணக்கெடுக்கல்ல, புறக்கணித்தார்கள், தூக்கி அவர்களுடைய முதலுக்கு பின்னால போட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ் எப்படியான சோதனையை உண்டாக்கினான், மூணு விதமான சோதனையை உண்டாக்கினான். பூமி குலுங்க ஆரம்பிச்சிருச்சு, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்யும் பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகும். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல எத்தனையோ பேர் அவர்களுடைய உயிரை இழக்கக்கூடிய நிலைமை, சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைமை கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தினர் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அதுக்கு பின்னால என்ன தெரியுமா செஞ்சான், மிஞ்சிருக்கிற கூட்டத்துக்கு நெருப்பு மலைய பொழிய வைச்சான். இவங்க வந்தாங்க, பூமி அதிர்ச்சி நடந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் மிக விரிவாக எழுதுறாங்க. எப்படிப்பட்ட தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நெருப்பு மலை தொழியுது, அதுல சுக்கு நூறாக போனாங்க, சொத்துக்கள் அழிஞ்சது. ஒரு கூட்டம் பயந்து வீடுகளுக்குள்ளால ஓடி ஒளிஞ்சார்கள், அதுல பெரிய ஒரு கூட்டம் அழிவுக்கு உள்ளானார்கள். அதுக்கு பின்னால மக்கள் வீட்டிலிருந்து வெளியில வராங்க. நெருப்பு மழை பொழிஞ்சது, நாங்க பாதுகாப்பு பெற்றோம், நாங்க அதுல மாட்டிக்கொள்ளல, வெளியில வந்தோம். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, பாவம் செய்யறோம், அராச செய்யறோம், நாளுக்கு நாள் பாவங்களும் கூடிட்டு போகுது, ஆனா அல்லாட தண்டனை ஒன்றும் வரல, நிம்மதியா வாழ்ற மாதிரி தானே இருக்குது, வாகனம் வசதி எல்லாம் இருக்கிற மாதிரி தானே இருக்குது, பாவங்களும் நடந்து கொண்டு தானே இருக்குது, எதனால் இதெல்லாம் போட்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லை சில மக்களுடைய உள்ளத்துல. அதே மாதிரி நாங்க பூமி அதிர்ச்சியாலையும் தாக்கப்படல, நெருப்பு மலையாலையும் தாக்கப்படல, நாங்க ப்ரொடெக்டட், நாங்க பாதுகாப்பு பெற்றவர்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில வருகின்றார்கள், அல்லாஹ் அனல் காற்றை உண்டாக்கி முழுக்க அழிச்சு போட்டான். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்த ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்க போறோம், என்ன நடந்துட்டு இருக்குது, எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரான். அடியானே, உன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கோ, நீ இப்ப உனக்கு சந்தர்ப்பம் இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரா அமைத்துக்கோ, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான், உனக்கு இன்னும் டைம் இருக்குது, மாறு, மௌத்துக்கு முன்னால் உன் வாழ்க்கையை சீராக்கு. அல்லாஹ் எத்தனையோ விடயங்களை விட்டு விட்டு மன்னித்து மன்னித்து சந்தர்ப்பத்தை தருகின்றான், வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு, நிம்மதியான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு. ஆனால் இனியமான அன்பார்ந்த சோதரர்களே, கணக்கில்லாம பராமுகமாக ஏனோ தானோ நாங்க செய்யற பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டேதான் இருப்போம் என்ற நிலையோட நாங்க போவோமாக இருந்தா பயங்கரமான ஒரு நிலைமைய சந்திக்க வேண்டி இருக்கும். அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மூணு விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாங்க செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள், மோசடிகள், அதனுடைய விளைவு உடனடியாக காட்டப்படும். முதலாவது, நாங்க செய்யற பாவம் இருக்குதே, அதனுடைய விளைவு எங்களுக்கு உடனடியாக காட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள் அப்படின்னா, நாங்க வெளியில போயிட்டு காலில் செருப்பை போட போறோம், செருப்பை அந்த நேரத்துல செருப்புடைய பட்டி பிஞ்சு இருக்குது, பட்டி செருப்புடைய பட்டி பிஞ்சு, வெளியில போனோம், வாகனத்துல ஏறினோம், பார்த்தா டயர் பஞ்சர் ஆகும், வெளியில போனோம், வாகனத்தை கையில எடுத்தோம் ஓட்டுறதுக்கு, பார்த்தா வாகனம் வேலை செய்யல, போறதுக்கு ஏலாம் இருக்குது, இப்படி பலவிதமான சிக்கல்களை நாங்க அன்றாடம் சந்திக்கிறோம். இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த நேரத்துல நீங்க யோசிங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், இந்த பாவத்தின் காரணமாக செருப்பு பிஞ்சிருச்சு, இந்த பாவத்தின் காரணமாக செருப்பு காணாமல் போயிருச்சு, என்ற பாவத்தின் காரணமாக டயர் பஞ்சர் ஆகிருச்சு, என்ற பாவத்தின் காரணமாக எனக்கு என்ன நடந்திருக்கிறது. உடனடியாக நீங்க அந்த இடத்துல பாவத்துக்கு தௌபா செய்யுங்க, எங்களால ஏற்பட்ட ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறு, அதனால அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உடனடியாக எங்களுக்கு அது விளங்காது, நாங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டுடுறோம், நிம்மதி இல்லாத நிலைமைக்கு போயிடுறோம், கடன் பிரச்சனையில மாட்டிப்பட்டுடுறோம், கடனை கொடுத்துக்கொள்ளாம தடமாறுறோம், வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை உண்டாகுதுன்றா யாது வச்சுக்கோங்க, எங்கட ஏதோ பாவம் தான் எங்கட வாழ்க்கையில முசீபத்தை கொண்டு வந்திருக்குது, நிம்மதி இல்லாத நிலைமைய உண்டாக்கி இருக்குது, சந்தோஷம் இல்லாத நிலைமைய உண்டாக்கி இருக்குது, அதனுடைய விளைவு வேற ஒன்றுமே கிடையாது, இன்னொன்று இருக்கிறது. அல்லாஹ் அந்தத்தை கூட்டுவதற்காக வேண்டி சோதனையை உண்டாக்குவார், ஒரு சோதனை உண்டாகும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து கூடுறதுக்காக வேண்டி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 84 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையே தா, சாலிஹான குழந்தையே தா துவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 84 வயது தாண்டுகின்றது, ஆனாலும் தன்னுடைய துவாவிலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கூட தவறியும் அவங்களோட வாயில இருந்து யல்லா நான் நபியாக இருக்கிறேனே, நீ எனக்கு குழந்தைய தராம இருக்கிறாயே, நான் எதிர்பார்த்து இருக்கிறேனே, எவ்வளவு காலம் துவா செய்யறேன், இப்படின்ற நன்றி கெற்ற இந்த தனமும் இருக்கல்ல, அவ்வளவு கஷ்டமான நிலைமையிலே அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாகிட்டு போகுது, அல்லாஹுடைய தொடர்பு உண்டாகிட்டு போகுது. நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், எனக்கு அல்லாட சோதனை வந்திருக்குது, ஏண்ட தொழுகை மிஸ் ஆகுதா, தஹஜ்ஜத் மிஸ் ஆகுதா, ஏண்ட திலாவத் மிஸ் ஆகுதா. ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, எனக்கு நான் பயமில்லாம இருக்கிறேன், பாவங்கள் செய்கிறேன், எனக்கு அல்லாட தண்டனை ஒன்றுமே கிடையாது, நான் நிம்மதியாக வாழ்றேன். அந்த நேரத்துல கிதாபுகள்ல உலமாக்கள் எழுதுறாங்க, கேட்கிறாங்க அந்த மனிதர் இடத்துல, நீங்க இமாம் ஜமாத்தோட தொழுகிறீங்களா? இல்ல. தஹஜ்ஜத்துடைய தொழுகை கிடைக்குதா? இல்ல. அல்லாவிடத்துல அழுகிறீங்களா? அல்லாட முன்னிலையில கையை உயர்த்தினாயா? அல்லாண்டத்திலே உங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுதா? இல்ல. நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களை அவனை விட்டு தூரமாக்கிட்டான். இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமான விடயம் கிடையாது, பயங்கரமான நிலைமை. நாங்க இன்றைக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகலண்டா எங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் அல்லாவிடத்துல நெருக்கம் உண்டாகுது இல்லண்டா, நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம், அல்லாஹ் எங்களை தூக்கி வீச போறானோ? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடினமான நிலைமை, ரொம்ப சிரமமான நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமைண்டா, வீட்டுக்குள்ளால சாப்பிடுறது கூட சாப்பாடு கிடையாது. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் மனோநிலைமை அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமாக இருக்குது. தொழுக இமாம் ஜமாத், படைத்த ரப்போடு உள்ள தொடர்பு, ஈமான், யக்கீன், திலாவத் இப்படின்னு சொல்லி கூடிக்கொண்டு போச்சே தவிர ஒரு நாளும் குறைவு ஏற்படல. இன்றைக்கு எங்களோட பிரச்சனைக்கு தொழுக மிஸ் ஆகுது, எபாதத்துக்கு நாங்க இல்ல, தொழுகைக்கு நாங்க இல்ல, வட்டிக்காரன்ட்ட போறது எங்களுக்கு லேசாக ஆகிருச்சு, பாவத்துக்கு போறது லேசாக ஆகிருச்சு, ஹராத்துக்கு போறது லேசாக ஆகிருச்சு. ஆனா தொழுக மிஸ் ஆகுது, குர்ஆன் திலாவத் மிஸ் ஆகுது, படைத்த ரப்பை விட்டு தூரமாகிறோம்டா, அல்லாஹ்வோட தண்டனை இறங்கி கொண்டிருக்குது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம், அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து கொண்டிருக்கிறது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமாக நினைக்காதீங்க, நாங்க ஒவ்வொருத்தரும் படைத்த ரப்ப பயப்படக்கூடிய நிலைமையை உருவாக்கணும். இல்ல, என்னோட பாவத்திலே நாங்க இருப்போமா? இருந்தா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சோதனை கூடிக்கொண்டே போ, நிம்மதியில்லாத நிலைமை, அங்க அனுபவிக்க வேண்டிய பயங்கரமான ஒரு சூழலை சந்திக்க வேண்டியிருக்கும். நாங்க வெறுமனே என்னோட பிரச்சனை மாத்திரமல்ல, அந்நிய முஸ்லிம் அல்லாதவன் என்னோட பொருளின் மீது கைய வைப்பான், என்னோட சொத்துக்களின் மீது கைய வைப்பான். அது மாத்திரமல்ல, பாவம் மின்னம் அதிகரிக்கும் பொழுது எங்கள் மீது கையை தூக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை ஆகும். அந்த பயங்கரமான ஒரு நிலைமையை நோக்கித்தான் முழு நாடும் இன்றைக்கு எங்களோட நாட்டுடைய நிலைமை, நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களுடைய நிலைமை, வாலிபர்களுடைய நிலைமை, படித்தவர்களுடைய நிலைமை, பாமர்களுடைய நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறதுண்டா? மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், முழு அனுபவத்தோட சொல்கின்றேன், முழு மக்களையும் பார்த்ததுக்கு பின்னால சொல்கின்றேன். இன்னும் மிச்சம் காலம் எடுக்க தேவல்ல அந்நியர்கள் எங்கட மேல கை வைக்கிறதுக்கு. மிக நெருக்கமான காலத்தை நாங்கள் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம், அந்நியர்கள் எங்கள் மீது கை தூக்கிறதுக்குரிய காலம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நிலைமைகள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கு வட்டிண்டா சாதாரணமாக போய்த்திருச்சு. இன்றைக்கு ஒவ்வொருத்த வீட்டுடைய ஈடு வச்சிருக்கிறாங்க, வீட்டுடைய பத்திரம், இன்றைக்கு இன்றைக்கு வாகனத்துடைய பத்திரங்கள், இன்றைக்கு சொத்துக்களை கொண்டு போயிட்டு ஈடு வச்சிருக்கிறாங்க. பயம் இல்லாம அல்லாட தண்டனை வருமே, சோதனை உண்டாகுமே என்ற எந்த பயமும் இல்லாம மன்னிச்சுவோங்க. இன்னைக்கு வெளியில பார்த்தா நல்ல டிப்டப்பா உடுத்துக்கொண்டு எங்களை விட்டா ஆள் இல்ல, ஸ்டைலா வாகனத்துல போறாரு, ஸ்டைலா வீட்டுல இருக்கிறாரு, உள்ளுக்கு பார்த்தா வட்டியில மாட்டி பட்டிக்கிறாரு. வட்டியோட இரவு பகலாக வட்டியில இன்றைக்கு பிறந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத நிலைமை, சந்தோஷம் இல்லாத நிலைமை. காரணம் என்ன? இதுதான், ஒரு சொட்டு அல்லாட பயம் கிடையாது. 100,000 ரூபாய் கைக்கு கிடைக்குது, 50,000 ரூபாய் கைக்கு கிடைக்குது, உடனடியாக போயிட்டு லீசிங்ல வாகனத்தை எடுக்கிறாரு. வட்டியே இது கூடாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாரும் செய்யறாங்க தானே. நான் ஒரு கடைக்கு போனேன், அந்த கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க போனா மேல ஒரு ஸ்விஃப்ட் டிக்கெட் கண்டு, ஒரு ஸ்விஃப்ட் டிக்கெட் இருக்குது முஸ்லீம் கடையில. எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, முஸ்லீம் கடையோ நான் முஸ்லீம், பார்த்தா மேல ஆயத்துல் குர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நினைக்கிறாங்க ஆயத்துல் குர்ஸ் ஒட்டுறது, இன்னைக்கு பிஸ்மில்லா ஒட்டுறது, அதெல்லாம் ஒட்டிட்டு உள்ளுக்கால வேண்டிய பாவத்தை செய்யலாம். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஏமாந்து போயிருக்கிறோம். நான் அந்த கேஷியர்ல உட்கார்ந்து இருந்த கேட்டேன், டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதனால என்ன பதில் தெரியுமா சொன்னாரு, அதென்ன பெரிய விஷயம், எல்லாரும் தான் வாங்குறாங்க, நாங்கள் வாங்கினதுக்கு என்ன, நான் அன்றைக்கு நீ ஏற்றி வச்சேன், வாழ்க்கையில் இந்த கடைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து நான் வந்தேன். சுமார் சில நாட்கள் தான் நான் பார்த்தேன், முழு கடையை இழுத்து மூட்டுறத நான் என்னால் பண்ணால பார்த்தேன். நிம்மதியை அல்லாஹ் பறிச்சிடுவான். இன்னைக்கு தொப்பியை போட்டுக்கொண்டு தாடியை வச்சுக்கொண்டு கனியமான அன்பாந்த சோர்ல மன்னிச்சுக்கோங்கோ, இன்னைக்கு ஸ்விஃப்ட் டிக்கெட் காரண்ட முன்னால இன்னைக்கு அவன்கிட்ட போயிட்டு பயம் இல்லாம, நான் ஒரு சந்தர்ப்பத்துல நான் பஸ்ல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அப்ப என்னட்ட அந்த ஸ்விஃப்ட் டிக்கெட் எடுத்துட்டு வந்து மாத்தி அது என்னது மிகவும் மேம லெபனவா, நான் அவன்கிட்ட சொன்னேன் சமா வேண்டோனே மேம அந்த கிட்ட எனக்கிட்ட முஸ்லீம் கட்டிய சாமானிய மே வாங்கி தேவல் கண்ண வீட்டை பஸ்ல மிக முஸ்லீம் கட்டிய எங்க ஆண்டேப்பா என்ன தெரியுமா சொல்ல ஒன்னாத மாத்தியா கேன்யா என்ன சொல்லுவேன் சொல்றேன். ஒரு பயங்கரமான ஒரு சூழலை நோக்கி நாங்க போயிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமா போயிட்டுருச்சு, ஒருவா வட்டி எடுக்கிறது எவ்வளவு பெரிய பயங்கரமான நிலைமண்டா. சொந்த தாயோட 36 முறை விபச்சாரத்தில் ஈடுபட்டதை விட கடினமானது. நாங்க யாராவது யோசிச்சோமா, சாதாரணமாக வட்டி கடையில போயிட்டு பாருங்க, நோயில மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்துல மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றாங்க அதுல நாலு நாளுக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை, 4000-10000 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை, காலில் சின்னொரு புண் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க போயிட்டு மருந்து கட்டினா அதுக்கு பின்னால அட்மிட் பண்ண வச்சு அதுக்கு பின்னால பார்த்தா 2-3 லட்சம் தான் ஊட்டிக்கிற வாகனத்தை வித்து ஊட்ட வீடு வச்சு சல்லியை கட்டிட்டு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராரு வீட்டுக்கு. நிம்மதி இல்லாத நிலைமை, எடுக்கிற காசு எங்களை போகுதுன்னு தெரியாது, பறக்கத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை. காரணம் என்ன, அல்லாஹ் அப்படி ஒரு நாள் வெக்கல்ல, எங்கட பாவம் நாங்க செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் எங்கள விளைவு உண்டாக்குறான். ரெண்டாவது கேளுங்க, மிச்சம் பயங்கரமான நிலைமை, நாங்க பாவத்துல ஈடுபடுவோம், ஹராத்துல ஈடுபடுவோம், அதனுடைய தாக்கம் எங்க தெரியுமா வெளியாகும், எங்களோட புள்ளகல்ல வெளியாகும், எங்கட குழந்தைகள்ல. ஒரு உம்மா பாப்பா பாவம் செஞ்சா அந்த உம்மடம் பாப்படம் பாவத்துடைய விளைவும் புள்ளேல வெளியாகும். புள்ள டேலண்ட் இல்ல, புள்ள ஒர்ஜாய் ஜோது மாதிரி, புள்ளக்கு விளப்பம் இல்ல, ஞாபக சக்தி இல்ல, திறமை இல்ல, அறிவு இல்ல, புள்ள பாடம் வருது இல்ல அப்படின்னா புள்ளைய போட்டு அடிக்காதீங்க. புள்ளகல சைக்காலஜி டாக்டர்ஸ் மாட்ட கூட்டிட்டு போகாதீங்க, இது வாழ்க்கையை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு உண்மை வாப்பா உட்கார்ந்து யோசிங்க, என் புள்ள ஏன் இவ்வாறு நடந்துச்சு, என் புள்ளையோட நிலைமை ஏன் இப்படி ஆகுது, சொல்றத கேட்கிறான் இல்ல, வழிபற்றான் இல்ல, தொழுகையில அவனுக்கு இன்பம் இல்ல, குர்ஆன் திலாவத்துல இன்பம் இல்ல, நீங்க அவனை போட்டு அடிக்காதீங்க. உம்மா பாப்பாம் செய்யற பாவம் தான் புள்ளையில வெளியாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சு இருக்கிறாங்க தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல. நான் எப்பவுமே இத படிக்கிறதுல என் உள்ளம் நடுங்குது, பயப்பட்டேன் இந்த ஜெனரேஷனே அழிஞ்சு போறதுக்கு இது காரணமாக ஆகுமோ, என்னோட பெற்றோர்கள் செய்யற தவறும் பாவமும் கணக்கு இல்லாம போயிட்டுருச்சு. கனியமான சோதரர்களே, ஒரு மனிதர் குருடர், பார்வை இல்லை, அவர் வந்து கொண்டிருக்கிறாரு, பார்வை இல்லாத மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனிதர் வாராரு, அந்த இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, சகோதரரு உங்களோட பெயர் என்ன? இந்த குருடான மனிதர் சொல்றாரு, என் பெயர் இன்னது. சொன்னவங்களோட வாப்பட பெயர் என்ன? சொன்னாங்க, இந்த வாப்பட பெயர் இன்னது. உங்களோட வாப்பட பெயர் என்ன? இன்னது. அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சகோதரரே உங்களோட கண் பார்வை இல்லா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்களோட வாப்ப செஞ்ச பாவம் அல்லாஹ் உங்களோட கண் பார்வை இல்லாமல் நாங்க இன்னைக்கு இது ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. புள்ளகளை போட்டு அடிக்கிறதும் வெளுக்கிறதும், புள்ளகளை போட்டு பிச்சு எடுக்கிறதும், படிக்கிறான் இல்லை விளங்குறது இல்லை இவனுக்கு அடியும் உதையும். ஆனா ஒவ்வொரு உம்மை வாப்பாம் நாங்க செய்யற ஒரு உம்மை பொய் சொன்னா, ஒரு உம்மை பொய் சொன்னா ஒரு உம்மை தவறு செஞ்சா, ஒரு தாய் பாவம் செஞ்சா, அதனுடைய விளைவு குழந்தையில வெளிப்படும். குழந்தையில மட்டுமல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருடைய பாவம் அவங்களுக்குள்ளாலே வெளியாகும். ஒரு கணவன் நல்லா யாது வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களோட மனைவியால சந்தோஷம் இல்லை, மனைவியால நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போனா மனைவியோட கோபம் வருது, மனைவியோட உட்கார்ந்து பேச விருப்பம் இல்லைண்டா, நீங்க யோசிங்க, நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறேன். ஹராமான பார்வை, ஹராமான நடத்தை, ஹராமான தொடர்பு. அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில மனைவியால இருக்கிற சந்தோஷத்தை முழுமையாக இல்லாமலாக்கிடுவான். எங்களை மனைவி பாவம் செஞ்சா, வீடுகளில் இருக்கிற பெண்கள் பாவம் செஞ்சா, கணவனை பார்க்கறதுல வெறுப்புண்டாகும். கணவன் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லமே நினைப்பா, கணவன் வேலைகளை செஞ்சு கொடுக்க மாட்டா, அவளுக்கு கணவனோட வெறுப்புண்டாகும். எப்பண்டா அப்ப அந்த நேரத்துல அவள்கிட்ட பாவம் இப்படி எங்களை வெளியாக ஆரம்பிக்கும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதர், முக்கியமான ஒரு மனிதர் ஒருவர் வந்து சொல்றாரு, ஹஜ்ரத் விபச்சாரத்துல ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல வருது. ஹராத்துல விபச்சாரத்துல இன்னைக்கு தவறான தொடர்புகள்ன்றது ஒரு சாதாரணமான நிலைமையா போயிடுச்சு. இன்னைக்கு போன்கள் கையில, இன்னைக்கு ஐபேட் கையில, சோசியல் மீடியா கையில, இன்னைக்கு ஹராமான தொடர்பும் பாவங்களும் சிம்பிளாக இன்றைக்கு சமுதாயத்துக்குள்ளால. இதனுடைய விளைவு தான் வாழ்க்கையில இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டத்துக்கும், பிரச்சனைக்கும், நிம்மதியில்லாத நிலைமைக்கும், இபாதத்துக்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லா போறதுக்கும், தொழுகைக்கு டைமுக்கு வாரத்துக்கு, இமாம் ஜமாத்துக்கு வாரதே பாருங்க, எத்தனை பேருக்கு தொழுகையில இன்பம், எத்தனை பேருக்கு இன்றைக்கு பாதத்துல இன்பம், இன்னைக்கு பள்ளியைக்கு வாரண்டா சரியான கஷ்டம், கடையில இருந்து எழுப்பி வாரது, வீட்டிலிருந்து எழுப்பி வாரது சரியான திறமை, பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம், ஹஜ்ரத் ஜும்மா முடிக்க மாட்டாரா, பயான முடிக்க மாட்டாரா, பள்ளிக்குள்ள உட்காரலாம், பசார்ல இத ஒரு மணி வரையில உட்காருவாரு, எங்களை ஏதாவது மெச் போறேன்டா டிவிக்கு முன்னால் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உட்காருவாரு, கூட்டாளிமாரோட விடிய விடிய உட்காருவாரு, ஆனா பள்ளிக்கு வந்தா பெல்ட் எழுதி விடுவோம் வெளியே விடுவோம். எத்தனையோ பேருக்கு பள்ளிக்கிட்ட வந்து பள்ளிக்குள்ள வாரத்துக்கு விருப்பம் இல்ல, தொழுகிற டைமுக்கு பள்ளிக்குள்ள வந்து அடிச்சுட்டு போயிடுவோம் பெல்டிய. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் ஜும்மாவுடைய நேரத்துல பள்ளிக்கு வந்தா வெளியில நின்று கொண்டு, பள்ளிக்குள்ள வாரதுக்கு நன்மை, உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நன்மை, மனசுக்கு ஒரு சொட்டு கணக்கு இல்ல, ஏனோ தானோ வந்தோம். எத்தனையோ பேர் வெளியில சும்மா கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளியில போயிட்டு பாருங்க, யாருண்டா பாவத்துல ஈடுபட்டு மன்னிச்சுக்கோங்க. நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், ஹராமான பார்வை, ஹராமான சிந்தனை, ஹராமான தொடர்பு வாழ்க்கையில இருந்து இபாதத்துல, தொழுகையில, திலாவத்துல, ஜிக்ரிட்ட இன்பத்தை இல்லாமலா, இபாதத்துல இன்பம் இருக்காது, பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுல இன்பம் இருக்காது. யாராவது யாராவது டைம் கூட பேசிருச்சு, என்ன இவ்வளவு நேரம் ஹஜ்ரத் பேசுறாரு, நேரத்தோட ஜும்மா முடிக்க வேண்டியதுதானே, போகணும் அலியா அப்படின்னு யாராவது சத்தம் போட்டா அவங்கள திரும்பி பாருங்க, யாரு பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க, மன்னிச்சுவோங்க. நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், பாவிகளா இருப்பாங்க, பயம் இல்லாம சொல்றேன், முழு ஹதீஸுடைய தெளிவோட சொல்றேன். ஏன்றால் பள்ளின்றது மலக்குமாருடைய சூழல், பள்ளின்றது இபாதத்துடைய சூழல். சஹாபாக்கள் பள்ளிக்குள்ள வந்தா எப்ப வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியாது. ஏன்னால் அப்படியான இன்பமான ஒரு இடம் மஸ்ஜித். பஜாருக்கு போனா ஓடோடி வந்துடுவாங்க, பஜார்ல நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, பள்ளியில நேரத்தை கொடுப்பாங்க. சஹாபி பெண்கள் சொல்றாங்க, என்னோட கணவர் பள்ளிக்கு போயிருக்கிறாரு, எப்ப வருவார்னு தெரியாது, பஜாருக்கு போயிருக்கிறாரு, இப்ப வருவாரு. சஹாபாக்கள் என்றால் உள்ளத்துல அல்லாஹ் தொடர்பு இருந்ததுனால நல்ல இடங்கள்ல உட்கார்றதுக்கு சந்தோஷம் இருக்கும், நல்ல மஜ்மாக்கள்ல உட்கார்றதுக்கு இன்பம் இருக்கும். உள்ளத்துல அல்லாஹ்ட பயமும் ஈமானும் இல்லண்டா குப்பையிலையும் நஜீசான இடங்கள்லையும் அல்லாஹ் கோபப்படுத்துற இடங்கள்லையும் டைம் போறது கணக்கில்லாம ஆகிடும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க விளங்கணும், எங்களோட பாவத்துடைய விளைவுதான் இபாதத்தை விட்டு தூரமாக்குறது. தொழுகையில இன்பம் இல்ல, இமாம் ஜமாத்துக்கு வாரத்துக்கு பாக்கியம் இல்லண்டா யாது வச்சுக்கோங்க, எங்களோட பாவம் எங்களோட இபாதத்தை விட்டு தூரமாக்கி இருக்குது. ஹராமான தொடர்பு பாவம் எங்களோட இபாதத்தை விட்டு தூரமாக்கி இருக்கிறது. அது அந்த விளைவு எங்களுக்கு அடுத்த விளைவு குடும்பத்துக்குள்ளால. ஒரு மனிதர் சொல்றாரு, ஹஜ்ரத் விபச்சாரம் செய்யறதுக்கு ஆசையாக இருக்குது, ஆனா அந்த ஹராத்துக்கு போயிட மாட்டேன், நான் என்ன என்ற மென்டாலிட்டி இப்படி ஆகிருச்சு என்று தெரியாது. அழுகிறார் அவர். இன்றைக்கு சாதாரணமாக பேசிருச்சு, அறமான தொடர்பும் விபச்சாரம் என்றதும் சாதாரணமாக பேசிருச்சு. மனுஷவங்கோ எந்த அளவு தூரத்துக்கு அல்லாட சோதனை உண்டாகும் என்றா, ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு மனிதர் ஒரு பெண்ணோட விபச்சாரத்துல ஈடுபடுறாரு. 2500 ரூபா, நான் விளங்குறதுக்கு சொல்றேன், 2500 திருகம், 2500 அந்த ரூபாவை கொடுத்து ஒரு மனிதர் விபச்சாரத்துல ஈடுபடுறாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த மனிதர் அந்த பெண்ணோட விபச்சாரத்துல ஈடுபட்டதனுடைய விளைவு அது கடனாக இருக்கும். கடனாக எது வரையலண்டா, அந்த மனிதருடைய குடும்பத்துல ஒரு பெண் சாதாரணமாக 25 காசிக்காக வேண்டி தினால ஈடுபடுவார், விபச்சாரத்துல ஈடுபடுவார். அவர் இன்னொரு பெண்ணோட விபச்சாரத்துல ஈடுபடுறாரு. இந்த மனிதன் குடும்பத்துல அல்லாஹ் ஒரு பெண்ண விபச்சாரியாக மாற்றுவானவர்கள். சாதாரணமாக நினைக்காதீங்க, என்னோட வீடுகளுக்குள்ளான பயங்கரமான நிலைமையை உருவாக்கக்கூடிய பயங்கரமான சோதனைகள். பிரியமான சகோதரர்களே, அந்த மனிதர்கிட்ட நாங்கள் சொன்னோம், நீங்க போயிட்டு உங்களோட வைஃப்ட்ட சொல்லுங்க. அந்த மனிதர் பயப்பட்டாரு, அதுல நான் எப்படி போயிட்டு வைஃப்ட்ட சொல்றது, எனக்கு விபச்சாரம் செய்யணும்னு ஆசை இல்லை, இல்ல போயிட்டு சொல்லுங்களே, நீங்க போயிட்டு சொல்லுங்களே. அந்த மனிதர் போயிட்டு வைஃபை கூப்பிட்டு, எனக்கு விபச்சாரம் செய்யணும்னு ஆசையா உள்ளத்துல வருது, ஒரு 2 கிழமையாக என்ன செய்யன்னு தெரியா. ஹதரத்துல சொன்னா, ஹதரத் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு, நான் விபச்சாரத்துல ஈடுபடல, ஹராத்திலேயும் ஈடுபடல, ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த விஷயத்த. மனைவி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா, கத்தி கத்தி கதறி கதறி அழுகிறா. இவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் அப்படி தவறில் ஈடுபட மாட்டேன், ஹராத்துக்கு போக மாட்டேன். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அந்த வைஃப் சொல்றா, நான் அதுக்கு அழல, நான் இப்பத்தான் என்ற தவறை உணர்றேன். காலையில நீங்க ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நான் வீட்டில் தனி இருக்கிறேன். என் காலுக்கு என் ஃபோனுக்கு ஒரு முறை மிஸ் கால் வந்துச்சு, கணக்கெடுக்கல, 2-3 முறை மிஸ் கால் வந்துச்சு, கணக்கெடுக்கல, நான் மெசேஜ் வந்துச்சு விட்டுட்டேன். தொடராக வருது, உங்கள்கிட்ட சொல்லணும்னு பல விடத்தம் நினைச்சேன், ஆனால் சொல்லுற சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ 2 கிழமையாக அந்த ஒரு மனிதரோட நான் ஃபோனில் ஹராமான தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதனுடைய விளைவாக அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல விபச்சாரத்துடைய ஆசையை உண்டாக்கியிருக்கிறார். நான் தான் செஞ்ச பாவம், 2 பேரும் உட்கார்ந்து தௌபா செஞ்சு முழுமையாக போனுடைய தொடர்பையே விட்டுட்டாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்றால் வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய விளைவு முசீபத்து அப்படின்றத உணர்றாங்க. இன்றைக்கு நாங்கள் சிம்பிளான முறையில் கணக்கெடுக்காம இதனுடைய விளைவை விளங்காமல் இருக்கிறோம். என்னோட மனைவி தவறான வழியில் போவாளண்டா, அதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம். என்னோட பாவங்கள், என்னோட ஹராமான தொடர்பு என்னோட வாழ்க்கையில் முசீபத்தை உண்டாக்கும், நிம்மதியை இல்லாமலாக்கும். இன்றைக்கு அந்நியனை பாருங்க, அந்நியன் இன்றைக்கு ப்ரோக்ராம் செய்கிறான் டிவிகளில், இன்னைக்கு ப்ரோக்ராம் காட்டுறான். நீங்க உங்களோட தவறான அணியம் சம்பந்தத்தாவேன் ஒக்கட்டிய ஒக்கட்டிக்கு ஜீவித்திய பேராக மேவாக அணியம் சம்பந்தத்தாவேன் ஜீவித்தே வினாசவை, லமைங்க ஜீவித்தே வினாசவை, பவுல் ஜீவித்தே கடா கப்பல்வை, அவன் காட்டுறான். இன்னைக்கு அந்நியன் காட்டுறான், உங்களோட தவறான தொடர்புகளால உங்களோட குடும்ப வாழ்க்கை வீணாகி, மனைவியோட வாழ்க்கை வீணாகி, குழந்தைகள வாழ்க்கை வீணாகி, ரோட்ல இறங்க வேண்டிய நிலைமை உண்டாகும். அந்த முசீபத்தான வாழ்க்கையை அவன் படம் பிடிச்சு காட்டுறான். இன்னைக்கு முஸ்லீம்கள் அதை பத்தி ஒரு கணக்கு இல்ல, குடும்பம் இன்னைக்கு வீணாகி போயிட்டு, தலாக்குல போயிட்டு, இன்னைக்கு பசுக்குல போயிட்டு, குடும்பத்துக்குள்ள எத்தனை கணவன் மனைவி நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்றேன்னு தெரியா, எத்தனையோ மனைவிமாரல் அடக்கி மறைச்சி வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட அறமான தொடர்புகள்ல தொடராக இருக்கிறாங்க. அனைத்துக்கும் காரணம் நாங்க தான். ஏன்றால் நாங்க தீண்டாளியலாக இல்ல, எங்கள்கிட்ட பக்குவம் இல்ல, எங்கள்கிட்ட பேண்டுதல் இல்ல. கனியமான அன்பாங்க சோதரே, ஏனோ தானோ அப்படின்ற வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு வாட்டிப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கணும், எங்களோட பாவம் இந்த அளவு தூரத்துக்கு குழந்தைகள வாழ்க்கையில பிரதிபலிப்பை உண்டாக்கும், அங்க மாற்றத்தை உண்டாக்கும். இது 2வது 3வது விஷயத்தை கேளுங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. நான் எப்பவுமே பயப்படுறது பாவத்துல ஈடுபட்டு போய் இன்னைக்கு வாலிபரில் பாருங்க, கணக்கு இல்லை. பாவம், ஹராம், போன், இன்றைக்கு சோசியல் மீடியா, இன்றைக்கு தவறான பாவனைகள் ட்ரக்ஸ், இன்றைக்கு அடிக்ட் ஆகி ட்ரக்ஸுக்கு விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இன்றைக்கு ட்ரக்ஸ்ல தூள்ல இன்றைக்கு கேஜியில இன்றைக்கு எக்கச்சக்கமான வகைகள் இன்றைக்கு அல்கஹால்ல மாட்டிப்பட்டு அதெல்லாத்தையும் விட ஒரு பயங்கரமான ஒரு பாவம், பயங்கரமான ஒரு ட்ரக்ஸ் தான் இன்றைக்கு போன். இந்த போன்ற முசீபத்தில் எல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டிய அந்த தலையங்கங்கள் இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு எங்களோட வாலிபர்கள் இதை பத்தி ஒரு யோசனை இல்லை. வேண்டிய மட்டும் பாவத்தில் ஈடுபடையிலும் நாலஞ்சு வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தா ஹராத்த செய்யறதுக்கு சாதாரணமாக தயாராகிறாங்க. எந்த விதமான இபாதத்துல தொடர்பும் இல்லை. ஜும்மா நாளையில ஆக கூட பள்ளிக்கு வெளியில் இருக்கிறவங்களை பாருங்க, வாலிபர்களாத்தான் இருப்பாங்க யங் ஏஜ்ல. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க என்னோட பாடியோட ஸ்ட்ரென்த், என்னோட பேசையிலும் என்னோட உடம்புல சக்தி ஆரோக்கியம் இருக்குது, வேண்டியத செய்யலாம் அப்படின்ற நிலைமை. ஆனா அல்லாஹ் சோதனையை உண்டாக்குவான் எப்படி தெரியுமா? பாவத்துல இப்ப ஈடுபடுவாரு, நல்ல பாவத்தில் ஈடுபடுவாரு, அல்லாஹ் அதே பாவத்துல விட்டு வைப்பான், தௌபா செய்ய மாட்டாங்க, அந்த பாவத்தோடே மூசாபிக்கிடுவாரு, சௌபாட பாக்கியம் கிடைக்காது. மூணாவது பயங்கரமான நிலைமை, பாவம் எந்த அளவு தூரத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையை வீணாக்கி நிம்மதியை இழந்து பின்னால சோதனைகளை சந்திக்கவே நிலைமை உண்டாகும். இன்றைக்கு 23, 24, 25 வயதுடைய வாலிபர்கள் வந்து திருமணம் முடிச்சிட்டு அழுகிறாங்க, அதற்கு குழந்தை இல்ல, அதற்கு நிம்மதி இல்ல, வைப்பால நிம்மதி இல்ல. நான் என்ன தெரியுமா கேட்கறது, உங்களோட யங் ஏஜ்ல உங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களே, ஹராமத்துல பாவத்துல அல்லாஹ் கோபப்படுத்துற ஏதாவது விடயத்துல தலைய கீழே போட்டு கொண்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல நான் விரிவாக கேட்கறது, இன்னின்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்களா? ஆமா ஹசரத், அல்லாஹ் சோதனையை உண்டாக்கி இருக்கிறான். ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், வெளிநாட்டுல இந்த கூட்டாளத்த வீட்டுக்கு. அங்க போனா நான் ரொம்ப கவலையோட பயத்தோட நான் சொல்றேன், இன்னைக்கு வாலிபர்கள் இதை பத்தி யோசிக்கிறது இல்லை, சாதாரணமா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுல நான் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு புள்ளைய பார்த்தேன், இந்த காதிக்கு 5-6 வயது இருக்கும், வலது காது இல்லை, ஒரு 5-6 வயது புள்ளையோட வலது காது இல்லை. அப்ப எனக்கு கவலை வந்துச்சு, அழகான ஒரு புள்ள காத காண வலது காது இல்லை. அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாரு, ஒரு 40-50 வருஷமா வேலை செய்கிறாரு. நான் அடிக்கடி போற நேரங்கள் எல்லாம் அவரை சந்தித்து பேசுவேன். அவர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன இந்த புள்ளட வலது காத காணமே, அழகான ஒரு புள்ள, என்ன செய்தி? அந்த மனிதர் எடுத்த வாய்க்கு சொன்னாரு, ஹசரத் இவண்ட வாப்பா வாலிபத்துல செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அதுக்கு பின்னால் அவர் சொன்னாரு, அல்லாஹ் எப்படி சோதிச்சிக்கிறாருண்டா, இவருட மனைவிக்கு இடுப்புக்கு கீழால வேலை செஞ்சிருக்கிறார், இப்ப தௌபா செஞ்சு வந்திருக்கிறார். இன்றைக்கு வாலிபர்கள் நினைச்சு கொண்டிருக்கிற எங்களோட பாடி, எங்களோட காட்ஸ், எங்களோட பேச்சு, எங்களோட அழகு, எங்களோட முடி, எங்களோட நட, எங்களோட ட்ரெஸ் கோட், அதெல்லாம் எப்படி ஸ்டைல், எங்களை விட்டா ஆள் இல்லைன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். போயிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பாருங்க. நான் இப்ப பொதுவாக ஸ்கூல் ப்ரோக்ராம்கள்ல நான் சொல்றது, நீங்க ஸ்கூல்ல பிள்ளைகளை ட்ரிப் கூட்டிட்டு போகாதீங்க. ட்ரிப் கூட்டிட்டு போறேன்டா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ட்ரிப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இதுக்கு பார்க்க வைங்க, 15 வயது, 16 வயது, 10 வயது பிள்ளைகள வாழ்க்கை என்ன நடந்திருக்குதுன்னு. நான் இடத்துக்கு போனேன், அவர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாலிபர் உட்கார்ந்து தீக்கிறாரு, 18 வயது, கால மேல போட்டு உட்கார்ந்து தீக்கிறாரு. நான் அவர்த்த கேட்டேன், என்ன செய்தி? வாயால பேசுறாரு இல்ல, கீழே காட்டுறாரு, கீழே காட்டுறாரு. என்னான்னு பார்த்தா அவர்த வளமையாக யூரின் வெளியாகிறது, சிறுநீர் கடிக்கிறதுக்கு இயலாததுனால அவர்த பொக்குழு கிட்டால வெட்டி ஒரு பட்டைய போட்டு சிறுநீரை வெளியில சுத்திக்கிறான். 18 வயது, 18 இயர்ஸ் ஓல்டு, 22 வயசு வாலிபர் கோல் பண்றாரு, அழுகிறாரு, ஹசரத் சாப்பிட எல்லாம் வீக்குது, எனக்கு இப்பதான் 22 வயது, அங்கட என்ன ராஜா டொய்லெட்டுக்கு போகுது இல்ல ஹசரத், வருத்தமைக்கு டொய்லெட்டுக்கு போகத்திலே, 22 வயது, நிம்மதியை இழந்து என்ன காரணம்? பாவம். 16, 17, 18 வயசு வாலிபன் கால் பண்றான், மற்ற சிங்களின் தமை கதாகரண்ட போடுவான், சமாவெண்ட மமை கிணகத்தை சிங்களை ஸ்கோலைக்க. நான் சொன்னேன், கிஸ்ம பிரச்சனை மல்லிக்க அந்த மனோத பிரச்சனை ஹஜ்ரத் ஓயா மட்ட அனுமதிய தினமத மட்ட மிரண்டோனே அப்படின்றார். 18 வயசு மல்லி முன்னது ஏய் ஏம கதாகரன் நீ நே ஹசரத் அவுது தாசிய வெனக்கொட்ட நம கரண்டோன ஹெம பவத்ம கரல இவராய் மகி டெமோபியன்கே மூணு பலந்தப மகி ஆழ்வன்னைக்க இந்தப அப்பிரிய ஹித்தனவா மட்ட மெரண்ட அனுமதியாக தீனவனா மட்ட மெரண்ட கீழ அனுமதியாக தெண்ட மம மெரண்டங் ஹசரத் அப்படி ஆச்சரியமாக நான் சொன்னேன். நேமல்லி அவரோட பேசி சில அவருக்கு ட்ரீட்மெண்டல் சுண்ணத்தான முறையில் திக்ருகள் கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவரோட நிலைமை இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்குது. ஒரு வாப்பா என்னோட கால் பண்ணி பேசுறாரு, அதுலத்தை என் பிள்ளைய 15 வயது சுருக்கமா சொன்னா அவனுக்கு வாழ விருப்பம் இல்லை ஹசரத் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. வாப்பா 13 வயதுல இருந்து லவ் எஃப்ஐஆர்ல மாட்டிப்பட்டு 13 வயதுல இன்னைக்கு 2 வருஷமாக அவன் அந்த பாவத்துல ஈடுபட்டு ஹசரத் சொல்றார், ஐ கான்ட் டெல் ஹசரத் வாட் இஸ் தி ஸ்டோரி, ஐ வாண்ட் டு மீட் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அப்படின்றாரு. நல்லா படிச்ச ஃபேமிலி, பாப்பா ஒரு எஜுகேட்டட், தென் அவங்களோட அம்மா ஒரு எஜுகேட்டட் மகனை பத்தி சொன்னாரு. 8-9 வகுப்பு படிக்கக்கூடிய அந்த நேரத்துல டேலண்டட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன மகன், ஆனா இன்றைக்கு என்ன மகன்ட நிலைமை பயங்கரமான ஒரு நிலைமை. அவனுக்கு வாழ விருப்பம் இல்லை, அவன் ஹி டோன்ட் லைக் டு ஸ்டடி ஹசரத், ஹி டோன்ட் லைக் டு கோ டு த மஸ்ஜித் ஹசரத், பள்ளியில முன்சப்ல தொழுதான். ஆனா இன்றைக்கு நிலைமை அவன் இப்படி என்ன செய்யறது. அவர் என்னட சொன்னாரு, நான் 2 மந்த்ஸுக்கு மேலால எல்லா சைக்காட்ரிஸ்டையும் காட்டிட்டேன், எல்லா டாக்டர்ஸ் மார்ட்டையும் காட்டிட்டேன், வேறொரு வழி ஒன்று இல்லை ஹசரத், என் வைஃபும் நாங்களும் மாசூரா பண்ணினோம், ஐ வாண்ட் மீட் யூ ஹசரத் அண்ட் பிளீஸ் அட்வைஸ் அச்சதுரத் அப்படின்றார். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்களே, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, எனக்கு என் மகன் தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கும் தயாராக இருக்கிறார். நினைவான சோழல் எப்படி பயங்கரமான ஒரு நிலைமையை நோக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாலிபர் 22 வயது 23 வயது இருக்கும், அவர் வந்து கால் பண்ணினாரு, அதுரத் நான் 4 மாசம் ஜமாத்ல பேசிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பத்துவா கேட்கணும் உங்கள்ட்ட, அங்கிட்ட என்ன சொல்லுங்களே தோற. அவர் சொன்னாரு, ஹசரத் என் ஊரை பேரை நான் ஒன்றுமே சொல்லல, நான் உங்கள்கிட்ட பத்துவா மட்டும் கேட்கிறேன், எனக்கு தௌபாவை சொல்லுங்க, என்ன தௌபா நான் சொல்ல சொல்லுங்க தோற, பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை உங்களோட. அவர் சொன்னாரு, ஹசரத் ஜும்மா நாளையில பள்ளியில வாலிபர்களோட சேர்ந்து ஹுத்பா நடக்கிற நேரத்துல பள்ளியில உட்கார்ந்து பார்க்க கூடாத ஹராமான படத்தை பார்த்திருக்கிறேன் ஹசரத் அப்படின்னா. அல்லாட பாதையில ஜமாத்துல போறதுக்கு அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தான், நான் இப்ப ஜமாத்துல போயிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சி 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 நான் அழுது அல்லாடத்துல பாவ மன்னிப்பு தேடினேன், இப்ப எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் என்ன சோதிப்பானோ, நான் அல்லாட பாதையில போறதுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை தலக்கீழாக இருந்துச்சு, என்ன அல்லாஹ் சோதிப்பானா, எனக்குரிய தௌபாவை மட்டும் சொல்லுங்க ஹசரத் அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை எத்தனை இன்றைக்கு வாலிபர்கள், வாலிபர் வந்து 22 வயசு தற்கொலை அனுமதி கேட்கிறாரு, ஒரு வாலிபர் 2 வாலிபர்கள் நேட்ட வந்து சொன்னாங்க, ஹசரத் உங்களோட லேப்டாப்பை கொஞ்சம் தாங்களே, அவங்க பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து என்னை லேப்டாப்ல அடிச்சு ஒவ்வொரு போட்டோவை காட்டுறாரு, 14 வயசு 15 வயசு 16 வயசு. ஹசரத் இந்த வாலிபர்கள் பாருங்க, இந்த ஊரு இந்த ஊரு இந்த ஊரு எங்களுக்கு கண்டெக்ட் இருக்குது, இவங்க எல்லாருமே ஹராத்துல பாவத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம் வாலிபரல் ஹசரத் இப்ப தற்கொலைக்காக வேண்டிய அனுமதிய பேஸ்புக்ல போட்டிருக்கிறாங்க, நாங்க சாக போறோம். இதுக்கு பின்னால வாழ்ந்து பிரயோசனம் இல்லை. ஒவ்வொரு உம்மா வாப்பக்கும் நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது எத்தனையோ விஷயங்கள், எனக்கு தந்த டைம் முடிஞ்சிருச்சு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் எங்களை மாற்றி கொள்றதுக்கு. உங்களோட ஹராமான தொடர்புகளை விட்டுடுங்க. நான்டா சொல்றேன், உங்களுக்கு ஒரு விளங்குற வயசு வரும் வரையில, கல்யாணம் முடிக்கும் வரையில உங்களோட போன்களை பாவிக்கிறத ஹராமாக்குங்க. ஒவ்வொரு உம்மை வாப்பாம் மகண்ட கையில போன இருந்தா எடுத்து உடையுங்க. என்ன நீளமான ரிசர்ச்சில் இருக்குது, அதெல்லாம் விரிவான விடயங்கள், பயங்கரமான அந்த சூழலை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் பெண்களிடத்துல, வாலிப பெண்களிடத்துல போன் இருக்குதுன்னு எடுத்து உடையுங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையாக இருக்கும். முழு ரிசர்ச்சோட சொல்றேன், 100% முழு ரிசர்ச்சோட நான் சொல்றேன். போன்களை எடுத்து உடைங்க. இல்ல நாளைக்கு ஒவ்வொரு உம்மா வாப்பா ரத்த கண்ணீரை வடிக்க வேண்டிய நிலைமை மிச்சம் தூரத்துல இல்ல. என்னோட பாவங்கள் அதிகரித்து உம்மா வாப்பக கண்ட்ரோல் இல்ல போயிட்டு உம்மக்கும் வாப்பக்கும் திருப்பி அடிக்கிற நிலைமை இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்குது. வாப்பா வந்து சொல்றாரு, அதுல 4 புள்ளைகள், என 4 புள்ளைகளும் ஆம்பளை புள்ளைகளும் ஏதாவது பேச போனா சொல்ல போனா திருப்பி அடிக்க வாரான் ஹசரத் அப்படின்றாரு. 18-19 வயசு வாலிபர்கள் 2 பேரும் சேர்ந்து வாப்பக்கு கோடலியால் அடிச்சு கொண்டு போட்டாங்க. இது எங்களோட நாட்டில் நடந்தது. இனிமான அன்பாங்க சோதரர்களே, பயங்கரமான நிலைமையை நோக்கி போகிறோம். இன்றைக்கு கடை நாட்டில் நான் தெளிவாக சொல்லேலும் அதிகமான வாலிபர்கள் ட்ரக்ஸ் கடித்தாவி தூள் கடித்தாவி. காரணம் இந்த முசீபத்து, இந்த போன், இந்த டிவி போட படங்கள், இந்த மோசமான நிலைமைகள், இதெல்லாம் இப்படி சொல்லிட்டே போகலாம். இது எங்களோட வாழ்க்கையில நஷ்டத்தை உண்டாக்கி, விளைவை உண்டாக்கி, நிம்மதியை இல்லாமலாக்கி, விதவிதமான நோயில. அவர் இடத்துக்கு போயிருந்தேன், 19 வயசு மௌத்தா போயிட்டு வாலிபர். அந்த வாலிபருடைய சாச்சா என்னட்ட சொல்றாரு, என்னோட நானோட மகனுக்கு 19 வயசு அதுல கேன்சர் வந்து மௌத்தா போயிட்டார். 22 வயசு கிட்னி ஃபெயிலியர் மௌத்தா போயிட்டு, 24 வயசு கிட்னி ஃபெயிலியர் மௌத்தா போயிட்டு. இன்றைக்கு விதவிதமான நிலைமையில எங்களுக்கு தெரியா, 16 வயசு வாலிபனுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் எங்கிருந்து உண்டாகிறது. என்னோட பாவங்கள் வாழ்க்கையில அழிவையும் நிம்மதியில்லாத நிலைமைக்கும் உண்டாக்கும். அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்தில் அழுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. ஹராமான தொடர்புகள், ஹராமான பாவனைகள், ஹராமான உங்களோட போனருடைய கண்டெக்டல், சோசியல் மீடியாவுடைய கண்டெக்டல் எல்லாத்தையும் விட்டு வெளியில வாங்க. அல்லாஹ்விடத்தில் தௌபால ஈடுபடுவோம். அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், ரஹ்மத்தை உண்டாக்குவான், குழந்தை பாக்கியை தருவான், நிம்மதியா நிலைமை உண்டாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன்னமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா ஃபஹுவ முஃமின் ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணாக பெண்ணாக யாராக வேணும் இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சோர்ல தாஞ்சு கொண்டு இருக்கிறவங்களும் தான், பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்களும் தான், ஹசரத் ஜும்மா முடிக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள ஈமான் முதாக்கரா செய்யுங்க. இல்ல இன்னும் ஒரு 5 வருஷத்துல என்னோட வாலிபர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒன்று இல்லையே, நோல் பில்லாஹி மின்னா. நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த பயங்கரமான ஒரு எதிர்காலத்தை. அதனால நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன், பள்ளியில சுபகுக்கு பின்னால இங்க வாசிக்கப்படக்கூடிய தாலீம்ல உட்காருங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுதி போறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் என்ன, இதை விட பெரிசெல்லாம் எங்களுக்கு தெரியும். பதாலே ஆமாலேயும் முந்தகபிலேயும் வார ஹதீசுடைய கிதாபு நம்மளோட வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டீங்க. எங்களுக்கு அப்படியான ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறாங்க. சுபகுக்கு பின்னால் உட்காருங்க, வார எல்லாரும் உட்காருங்க. ஹதீஸை நீங்க புறக்கணிச்சுட்டு போற மாதிரிதான் எழுந்து போறது. அல்லாட சோதனை காரணமாக அமையும். எங்களோட வாழ்க்கையை ஈமானோட தொடர்பை உண்டாக்கிக் கொள்வோம், அல்லாட தொடர்பை உண்டாக்கிக் கொள்வோம், பள்ளியோட தொடர்பு உண்டாகும். வாலிபர்களை பள்ளியோட தொடர்புக்கு உண்டாக்குங்க, ஈபாண்ட தொடர்புக்கு உண்டாக்குங்க, ஈபாண்ட முயற்சியில ஈடுபடுத்துங்க. எங்களோட குடும்பம், எங்களோட சூழல், எங்களோட மஹல்லா சீராகும், நிம்மதியான நிலைமை உருவாகும். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹ் நிம்மதியான ரஹ்மத்தான பரக்கத்தான அந்த நிலைமைகளை உருவாக்கி செழிப்புண்டாகும். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஈமானோட இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். வாழக்கூடிய நேரத்தில் நிம்மதியான வாழ்க்கை, மனைவியை பார்த்தா சந்தோஷம், குழந்தைகளை பார்த்தா சந்தோஷம், பஜாருக்கு போனா நிம்மதி, சந்தோஷமான நிலைமை, எங்க போனாலும் உள்ளத்தில் அமைதி. எப்படி நான் ஆரம்பத்தில் சஹாபா சஹாபாக்களோட நிம்மதியை பத்தி சொன்னேனோ அதே சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம். தூத்துக்கு நூறு நாங்க படைச்ச ரப்போட தொடர்பாவி நிலைமைகளை சீராக்கும் பொழுது அந்த நிலைமையில நாங்க அனைவரும் எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் நம்ம அனைவரை கபூல் செய்து கொள்வானாக. யார் எங்களை நிலைமைகளை சீராக்கி தந்தாயா? எங்களை பாவத்தின் காரணமாக எங்களை சோதனைகளோ அல்ல, எல்லா நிலைமைகளையும் நாட்டை முழுமையான முறையில் எங்களோட பாவங்களை மன்னிக்குமாறு கேட்கிறோம். வாலிபருடைய பாவங்களை மன்னி தருவாயா? வாலிப பெண்களுடைய பாவங்களை மன்னி தருவாயா? வீடுகளுக்குள்ளார நிம்மதியே தாயா? எங்களோட உள்ளங்கள்ல தீண்ட ஈமாண்ட மார்க்கத்துல பொறுமதியை உண்டாக்குறியா அல்லா? எபாதத்துல ஆசை ஆர்வத்தை தந்துறியா அல்லா? தொழிலேல ஆசை ஆர்வத்தை தந்துறியா அல்லா? அந்நியர்களால கேவலப்படுத்தப்பட்டு இழிவாக்கப்பட்டு அந்நியர்கள் எங்கள் மீது கை உயர்த்த நிலைமை உண்டாக்கிறாரே, பயமா இருக்கிறது. அங்க போகக்கூடிய நிலைமையில பயங்கரமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வருமோ என்ற ஒரு பயம் அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாவத்தின் காரணமா முழுமையாக பாவத்திலிருந்து எங்களை வெளியில கொண்டு வருவாயாக. எல்லா நிலைமையில உன்னுடைய தொடர்பு உண்டாக்குறியா அல்லா? ஈமானுடைய தொடர்பு உண்டாக்குறியா அல்லா? பக்குவமான வாழ்க்கையை தாயா அல்லா? பேணுதலான வாழ்க்கையை தாயா அல்லா? எல்லா நிலையிலும் எங்களை கபூல் செஞ்சு பொருந்திக் கொள்வாயா? நிம்மதியான சூழ்நிலையை உண்டாக்கி தந்தருள்வாயா? இந்த நாட்டில நிம்மதியா சந்தோஷமா வாழக்கூடிய நிலைமை உருவாக்கிடுவாயா? முஸ்லீம்களோட சொத்துக்களை பாதுகாத்துருவாயா? பெண்களை வாலிப பெண்களை வாலிபர்களை பாதுகாத்துருவாயா? எல்லா நிலையிலும் யாழ்லா முழுமையான முறையில உன்னுடைய அனைத்து நிலைமைகளையும் நல்ல நிலைமையிலும் எங்களுக்கு அருளி பாக்கியங்களையும் மருந்து யாழ்லா இந்த உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய நேரத்தில் ஈமான் உடனே பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.